நாம் எல்லாரும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதில் கர்த்தர் மிகவும் கவனமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு சொன்னார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை நாம் செய்தால்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒருவர் நடத்த வேண்டும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை நடத்தினால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவ சித்தமாக இருக்க முடியும். அவர் நம்மை நடத்த வேண்டும். இந்த மாலை நேரத்திலும் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். அவர் நம்மை உணர்த்த வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வேண்டும். எல்லாரும் கேட்போம், என்னை நடத்துங்க ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எனக்கு போதித்து என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை போதித்து நடத்துங்கப்பா, என்னை போதித்து நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு போதித்து நடத்துங்கப்பா. சோத்திரம் கர்த்தரிடத்தில் கேட்போம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இருதயங்களை திறந்து ஒப்புக் கொடுப்போம். சோத்திரம். இந்த மாலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக சத்தியம். இப்பொழுதும் இந்த மாலை ஆராதனையிலும் இன்றைக்கு காலையில் சொன்னது போல காலையிலே நாம் சிந்தித்த வேற வாக்குத்தத்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில குறிப்புகளை உங்கள் நடுவில் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இதை இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக குறிப்புகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்போ பார்க்கும் பொழுது அதை ஒரே ஆராதனையில் பிரசங்கிக்க முடியாது. அதனால் முக்கியமாய் காலையில் சொல்லும்படி கர்த்தர் உணர்த்தின காரியங்களை மாத்திரம் காலையில் சொன்னேன். மீதம் இருக்கிறதை இந்த மாலை ஆராதனையிலே நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் 5000 பேருக்கு போஷித்த பொழுது மீதியான துணிக்கை வேஸ்ட் பண்ண சொல்லலை, இல்லை அந்த மீதியான துணிக்கை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லலை, அதை பத்திரமாக எடுத்து வைங்கினர். அதனால் காலையில் இந்த செய்தியின் அடுத்த மீதி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை தான் இந்த மாலை ஆராதனையிலே இப்போ அதை நம்ம தொடரப்போகிறோம். இப்போ தலைப்போசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:30. 1 சாமுவேல் 2:30.
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும்
உன் பிதாவின் வீட்டாரும்
என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும்
இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக
என்னை கனம் பண்ணுகிறவர்களை
நான்
கனம் பண்ணுவேன்
நான் கனம் பண்ணுவேன்
என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள்
என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள்
கனயீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்
கனயீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு காலையிலே இதை நாம் தியானித்தோம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தை ஏன் சொல்றார்னா நம்மை கனப்படுத்த வேண்டும் என்றவர் விரும்புகிறார் அதனால அதற்கான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவரை கனம் பண்ணும் பொழுது நாம் கண்டிப்பாகவே கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிறோம் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை கனம் பண்ணாமல் நமக்கு ஒருபோதும் கனம் வரவே வராது அதனால புரிஞ்சுக்கணும் சொந்தமாக நாம் ஒருபோதும் கனத்தை மகிமையும் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் நம்மை கனப்படுத்தினால்தான் நமக்கு கனம் உண்டாகும் அப்போ பரலோகத்திலே பார்க்கும் பொழுது எப்பொழுதும் பிதா அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருவருமே கனப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா நீங்க அதை பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது முதலாவது மூப்பர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள் அடுத்தது தேவ தூதர்கள் லட்சக்கணக்கான தூதர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள் அடுத்தது பரிசுத்தவான்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள் அடுத்தது பூமியின் ராஜாக்களும் உலகத்து மனுஷரும் தங்கள் மகிமையும் கனத்தையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப பார்க்கும் பொழுது எல்லா விதமான கூட்டத்தாரும் கர்த்தரை கனம் பண்றாங்க இல்லையா அங்கிருந்த மூப்பர்கள் தேவதூதர்கள் பரிசுத்தவான்கள் உலகத்து ராஜாக்கள் கூட அப்போ எல்லாருமே கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது தேவ பிள்ளைகள் கண்டிப்பா கனம் பண்ணித்தான் ஆக வேண்டும் கர்த்தரை கனம் பண்ணுதல் என்பது வெறுமனே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்படின்றது மட்டும் அல்ல அது கனம் என்பது வாழ்க்கையிலே வருகிற காரியம் இல்லையா அதனால நீங்க பார்த்தோம் கனம் பண்ணுறதுனா வெறுமே சோத்திரம் பண்ணி துதிக்கிறது மட்டுமல்ல அது வாழ்க்கையிலே வருகிற காரியம் அப்ப வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி காலையில முக்கியமாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல் என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிறதான ஒரு காரியம் என்று பார்த்தோம் இரண்டாவது கர்த்தருக்கு அதே நேரத்தில் ஏழைகளுக்கு அப்படி அதாவது கர்த்தருடைய நாமத்தில் ஏழைகளுக்கு அப்படி கொடுப்பது கர்த்தரை கனம் பண்ணுதல் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்வது கர்த்தரை கனம் பண்ணுவது என்று பார்த்தோம் இப்ப நாலாவதாக அடுத்தபடியாக நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிற அடுத்த காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இதுவும் வாக்குத்தத்தமான ஒரு அருமையான வேத பகுதி 8:17-21 வாசிக்கலாம் நீதிமொழிகள் 8:17-21
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்
அதிகாலையில்
என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும்
நல்லா கவனிங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும்
நிலையான பொருளும்
நீதியும்
என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும்
தங்கத்தையும் பார்க்கிலும்
என் பலன் நல்லது
சுத்த வெள்ளியை பார்க்கிலும்
என் வருமானம் நல்லது
என்னை சிநேகிக்கிறவர்கள்
மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாயபாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன்
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் சிநேகிக்கிறதை குறித்து 2 தடவை சொல்றார் 17 சொல்றாரு 20 சொல்றார் 2 தடவை அந்த வார்த்தை வருது அப்ப 17-21 ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுறார் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அது யார் சிநேகிக்கிறார்கள் சிநேகிக்கிறதற்கு என்ன அடையாளம் அதுதான் அடுத்த காரியம் சொல்லுகிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்ப அதிகாலையிலே கர்த்தரை தேடுதல் என்பது கர்த்தரை சிநேகிக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கிறார் பாருங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் உலகத்தின் ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் இரண்டாவது கர்த்தர் கனத்தை கொடுக்கிறார் ஏன்னா அதிகாலையிலே கர்த்தரை தேடுவது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிறதான ஒரு காரியம் அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் அவர்களுக்கு கனத்தை கொடுக்கிறார் நிலையான பொருளையும் நீதியும் என்னிடத்தில் உண்டு நிலையான பொருள் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் காணப்படுகிறதெல்லாம் அனித்தியமானவைகள் உலக ஆசீர்வாதங்கள் அனித்தியமானது அது நிலையானது கிடையாது அப்ப நிலையான பொருள் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தெய்வீக சுபாவங்கள் இதெல்லாம் தான் நிலையான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் அடுத்தது பார்க்கும்போது நிலையான பொருளும் நீதியும் கர்த்தரனுசை தருகிறார். அப்புறம் தொடர்ந்து
பொன்னையும்
தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. உலகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, திரும்பி அதை கண்டினியூ பண்றாரு. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். மறுபடி பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சொல்றாரு. மெய்ப்பொருள் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அடுத்தது களஞ்சியங்களை நிரப்புகிறது என்பது உலக ஆசீர்வாதங்கள். அப்போ இந்த அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறார்கள். இந்த அதிகாலையிலே தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது திரும்ப 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 சொல்றாரு, ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை கனப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்றார். ரெண்டு ஆசீர்வாதங்களை கொடுத்து கனம் பண்றார். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நிலையான பொருள், மெய்ப்பொருள். இது ரெண்டுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்தது களஞ்சியங்களை நிரப்புவேன், வெள்ளி பொன்னை கொடுப்பேன், ஐஸ்வர்யத்தை தருவேன். இந்த வார்த்தைகள் எல்லாமே உலக ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அப்ப அதிகாலையிலே தேடும் பொழுது, நான் சொல்ற சின்சியராக அதிகாலையிலே தேடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நன்மைகளும் உலக நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துவேன்கிறார். அப்ப இதுல என்ன தெரிகிறதுனா, இந்த அதிகாலையில் தேடுகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அதிகாலையில் தேடுவது என்பது ஒரு தியாகமான ஒரு காரியம். அதை சொல்ல போனா, அதை நம்ம விவரிச்சு சொல்ல போனா, ஒரு தியாகமான ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால் இந்த அதிகாலையில் தேடுவது கர்த்தருக்கு ரொம்ப பெரிய கனத்தை கொடுக்கிறதான ஒரு காரியம், ரொம்ப பெரிய மகிமை கனத்தை கொடுக்கிறது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த அதிகாலை என்பதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு நாளின் முதல் நேரம். இல்லையா, அதுக்கு மேலே நம்ம தூங்குறோம். தூங்கி எழுந்திருச்ச உடனே நம்முடைய வாழ்க்கையின் முதல் நேரம் அது, எழுந்த உடனே முதல் நேரம். அப்ப அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது எதை குறிக்கிறது என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதை குறிக்கிறது. அதுதான் காரியம். அப்ப முதல் நேரம் என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்போ அது கர்த்தரை கனம்ன்றது. ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறோம்னா அது யாருக்கு கனப்படுத்துறது கிடையாது இல்லையா. முதல் காரியத்தை ஒருத்தர் செய்யணும், அது கனப்படுத்துறது கிடையாது. அப்ப அந்த முதல் நேரம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் முதல் நேரம் அதை கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது உண்மையிலே சொல்றேன், அது கனப்படுத்துகிற காரியம். ரெண்டாவது அதுல ஒரு தியாகம் சொன்னேன். ஏன்னா என்னதான் தூங்கினால் அந்த அதிகாலையில் தான் தூக்கமே ஸ்ட்ராங்கா வரும். அதை தியாகம் பண்ணி கர்த்தரை தேடுறதுன்னு வரும்போது அது உண்மையிலேயே ஒரு தியாகம். ஆமேன். அது ஒரு தியாகம். அதுக்கு நீங்க வந்துட்டு தூங்கிடக்கூடாது, இங்க வந்துட்டு தூங்கிடவும் கூடாது, அப்படியும் பிரச்சனை வருது. அப்படி இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழுந்து சின்சியரா கர்த்தரை தேடணும். புரியுதா? சின்சியரா தேடணும், முழு இருதயத்தோடு முழு மனதோடு அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் செலவு செய்யும். இப்ப நான் சொல்றேன், சபையில நடக்கிற ஜபத்திற்கு வரக்கூடியவர்கள் வரலாம், இல்லாத ஒருவேளை முடியலன்னா வீட்டுல கூட சொல்றேன், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கண்டிப்பா அதிகாலையில கர்த்தரை தேடித்தான் ஆகணும். புரியுதா? இந்த சபைக்கு நடக்கிற ஜபத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, அதிகாலைங்க வந்தா ரொம்ப ஈஸி. நாலு பேரோட செஞ்சு அப்படியே ஓடிடும். வீட்டுலன்னா ஒருவேளை நமக்கு சில நேரத்தில் தவறிடும், முன்னப்பின் ஆயிடும். ஆனா சபைக்கு வந்து அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், ஒழுங்குக்கு வரும். ஆனா வீட்டில் இருந்தாலும் ஒருவேளை நீங்க வர முடியலன்னா கண்டிப்பா அந்த அதிகாலையில கர்த்தரை தேடித்தான் ஆக வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில் தான் முதல் நேரத்தில் நம்முடைய மைண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தரை தேடும் பொழுதுதான் அது கர்த்தருக்கு நம்ம இன்னும் சின்சியரா நமக்கு வந்து நம்ம தேட முதல் நல்ல சின்சியரா தேட முடியும். அதற்கு அடுத்து நீங்க பல விதமான வேலைகளில் பல காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு இந்த காரியத்துக்கு போகணும், இங்க வரணும், அதை செய்யணும், இவங்களை பார்க்கணும், இவங்ககிட்ட கொடுக்கணும், இதை வாங்கணும், இப்படி ஏதாவது ஒரு காரியங்களை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் சிந்தனை அதில் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வர்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தருக்கு முன்னால போய் உட்காந்துட்டோம்னா அதுக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம காரியத்தை செஞ்சிடலாம். இதுல அதிகாலையில ஜபிக்கிறதுக்கான சில முறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த அதிகாலை ஜபிக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா தூக்கம் எல்லாம் வருது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு மேற்கொண்டதுக்கு சில வழிகள்லாம் சொல்லிதான். நான் அதிகாலை இங்கே மட்டும் எல்லாருக்குமே சொல்ல, அதிகாலை ஜபிக்க சில நேரத்தில் தூக்கம் வரும், அதை மேற்கொண்டு ஜபிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஜபம்னு வரும்போது சொல்றேன், நம்ம முழு இருதயத்தையும் செலுத்தும் பொழுது கண்டிப்பா சொல்ற தூக்கம் வராது. நம்ம தூக்கம் வர்றதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம முழு இருதயத்தையும் செலுத்த தவறுறதான். இப்ப நான் பாத்தீங்கன்னா டெய்லி 5:30 ஜபத்துக்கு நான் வரேன். நான் எத்தனை மணிக்கு படுக்கிறேன் தெரியுமா? குறைஞ்சபட்சம் சில நாளைக்கு 12:30, சில டைம் 1:30 கூட ஆகும். 1:30 கூட ஆகும். ஆனா காலையில கண்டிப்பா வரேன். ஆனா எனக்கு ஒரு போதும் காலை நீங்க வந்து அந்த 1:30 படுத்தாலும் இங்க வந்தா தூக்கம் வராது, வந்ததே கிடையாது. 1:30 படுத்து 5 மணிக்கு நாளை முக்கால் 5 மணிக்கு எழுந்து இங்க வந்தாலும் கண்டி எனக்கு ஒரு நாளும் எனக்கு தூக்கம் வந்தது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுல 2-3 காரியம். முதலாவது காலை 5 மணிக்கு எழுந்து ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுவேன், காலையிலேயே குளிச்சிருவேன் 5 மணிக்கு. அது ஒரு காரியம், அது உலக பிரகாரம் சாதாரண விஷயம். ஆனா அதை விட ஸ்பிரிச்சுவல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்த பிறகு அந்த ஜெபிக்க உட்கார்ந்த பிறகு என் கவனத்தை முழுவதும் கர்த்தருக்கு நேராகவே திருப்பி வச்சிருப்பேன். அது பாட்டுக்கு பழக்க தோஷத்தில் அந்நிய பாஷை வருதுன்றதுக்காக சும்மா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பிடுவேன். வந்து அப்படி முட்டி போட்ட பிறகு முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக செலுத்தி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்பேன். அப்ப என் கவனம் கர்த்தர் மேல பதியும் பொழுது தூக்கமே வராது. அதுதான் அகசியம். நம்முடைய கவனத்தை கர்த்தர் மேல செலுத்தி துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நீங்க அது வீட்டில் ஜெபிச்சாலும் சரி இங்க வந்து ஜெபிச்சாலும் சரி தூக்கமே வராது. ஆமேன். அதான் உண்மை. அதனால சொல்றேன், இந்த அதிகாலையில வந்து ஜெபிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த அதிகாலையில எழுந்து பாதி ஜெபத்துல தூங்குறது அது ரொம்ப தவறான காரியம். அதனால அதை தவிர்க்கணும். கண்டிப்பா என்ன செய்யணும், அதை தவிர்க்கணும், தூக்கம் வராமல் இருக்கணும். அவ தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்முடைய இருதயத்தை கர்த்தரோடு இணைச்சிடணும். அப்ப கர்த்தரோடு நம்முடைய இருதயத்தை முழு இருதயத்தையும் அவருக்கு நேராக நம்ம செலுத்திட்டோம்னு வச்சுக்க, தேவ பிரசன்னம் நம்ம மூட ஆரம்பிச்சிடும். தேவ பிரசன்னம் நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் அந்த தொடர்பு லிங்க் வந்துடும். அந்த லிங்க் வந்த பிறகு எப்படி தூக்கம் வரும், அதான் காரியம். இன்னைக்கு அந்த லிங்க் இல்லாம ஜபிக்கிறதுனால தான் தூக்கம் வருது பாதியிலேயே. சில ஜபத்தில் தூக்கம் வர்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, லிங்க் இல்லாம ஜபிக்கிறது. கர்த்தருக்கு பரலோகத்துக்கு நமக்கு லிங்க் இல்லாம அது பாட்டுக்கு ஜபிக்கிறது. அது பாட்டுக்கு ஜபிக்கும் போது லிங்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். நமக்கும் பரலோகத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த லிங்க் தான் நம்மளை ஃப்ரெஷ்ஷா வைக்கும். அதான் ரகசியம். அதனால சொன்னது அதிகாலையில் ஜபிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். உண்மையை சொல்ல போனா அது ஒரு தியாகம் பண்ணிட்டு வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வரும். அப்ப அவ்வளவு தூரம் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு எழுந்துட்டு அந்த நேரத்தை நம்ம வந்து பாதியில தூக்கத்துல செலவழிச்சிட்டோம்னா அதுக்கு பேசாம எழுந்திருக்காமலே இருந்துடலாம். இல்ல பாதியில அங்க எழுந்துச்சு, பாதியில வந்து ஜபத்துல தூங்குறதுக்கு என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடலாம், தூங்கி நல்லாவே தூங்கி எழுந்துச்சிடலாம். அதனால என்ன சொல்றேன்னா, அது ஆசீர்வாதத்தை எழுந்த போற காரியம். அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா சரியான ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும். அப்ப அந்த ஜெபிக்கும் பொழுது முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராய் செலுத்தி நீங்க ஜெபிக்கும் பொழுது கூட சொல்றேன், நீங்க என்ன செய்யணும், உங்கள் உள்ளத்திலே கர்த்தருக்குரிய இதெல்லாம் ஜெபிக்கிற ஒரு டெக்னிக் சொல்லிதரேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே சில காரியத்தை நீங்க என்ன செய்யணும், தெய்வீக அதாவது வசனத்திற்குரிய காரியங்களை உங்கள் சிந்தனையில நிரப்பணும். இப்ப நான் ஜெபிக்கும் பொழுது எப்படி, நான் அதிகாலையில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழங்கால் படிட்ட பிறகு இங்க உட்கார்ந்துட்ட பிறகோ ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய சிந்தனையில அந்த அதிகாலையில கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்களை கொஞ்சம் அப்படி மனதில் கொண்டு வந்துடும். என்ன, காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது இல்லையா. அது என் மனதில் சில பல நேரத்தில் அதை நினைப்பேன், ஆண்டவரே உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதை மனசில் நினைச்சிட்டு அப்படியே அந்நிய பாஷை பேசும்பொழுது கர்த்தருடைய கிருபை புதிதாக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தரார். அந்த ஒரு எதிர்பார்ப்போட அந்த எண்ணத்தோடு அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டே கர்த்தரை நோக்கி பேசும் பொழுது, அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது நேராக அந்த லிங்க் கரெக்டாக கிடைக்கும். அபிஷேகம் நம்மளை ஆட்கொள்ளும். ஃப்ரெஷ்ஷா நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். சில நேரத்தில் வரும்பொழுது என்னுடைய இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரேன்னா சில டைம் நினைச்சு வீட்டிலிருந்து கிளம்ப போதே மனசு நினைச்சிட, ஆண்டவர் இந்த வாரத்துக்கான செய்தி நீங்க எனக்கு கொடுக்கணும்ப்பா, என்ன பேசணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேசணும், எனக்கு அதை நீங்க சொல்லணும் அப்படி வீட்டை விட்டு கிளம்ப போதே மனசுகளை அப்படியே சொல்லிக்கிட்டே நினைச்சிக்கிட்டே வருவேன். வந்து உட்கார்ந்து அப்படியே ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டே அது கர்த்தரை நோக்கி பார்த்து அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கும் போது பல நேரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்க வேண்டிய வசனத்தை அதற்குரிய காரியத்தை கர்த்தர் அங்க அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கும் போதே பல நேரத்தில் கொடுத்துருவார். இது எனக்கு என் காரியம், உங்க காரியம் அது போல நீங்க வேற ஏதாவது செய்யலாம். அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதை கூட நீங்க என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நல்லா துதிச்சுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு எல்லாத்துக்கு நீங்க நல்ல சொல்யூஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுல நினைச்சு அப்படியே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கலாம். கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு கிருபை தருவார். அந்த ஜபத்துக்கு ஜபமும் ஆசீர்வாதமா இருக்கும். நிச்சயமா நீங்க எதை மனசுல வச்சு நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகவும் மாறும். ஆமேன். அப்போ அதிகாலையில ஜபிக்கும் போது சொல்ற, நம்முடைய சிந்தனை முழுவதும் கர்த்தரோடு இணைக்கப்படணும். அதுதான் ஃப்ரெஷ்ஷா ஜபிக்கிறதுக்கான ரகசியம். நம்ம எத்தனை மணிக்கு தூங்குறோம், எத்தனை மணிக்கு முடிக்கிறோன்றது அல்ல அடுத்தது, அதுக்கு பிறகு நான் சொல்லி ஜபிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. நான் பல நேரத்தில் பார்க்க ஜபிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்படி ஏதாவது சில டைம் அப்படியே ஒரு பேப்பர் எடுத்தோ இல்லை ஒரு பார்த்து அப்படி கொஞ்சம் உட்காருவேன். உட்காரும் போதே தள்ளிட்டு போவோம். நைட்டு ஒரு 1.5 மணி 2 மணிக்கு படுத்திருப்போம். அப்போ இங்கே ஜபிக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போன பிறகு ஏதாவது ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது. சில டைமில் ஏதாவது படிக்கணும்னு நினச்சா கூட அப்படியே நம்மளறியாமல் தள்ளும். அந்த நேரத்தில் உடனே அந்த டைம் வேஸ்ட் பண்ணால் டக்குன்னு போய் படுத்துருவேன். ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மிஞ்சி 1 மணி நேரத்துக்குள்ளே கூட இருக்கும். சில டைம் 1/2 மணி நேரம் சில 1/2 மணி நேரம் அப்படி படுத்தோன்னு திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. டக்குன்னு முடிச்சோன்னு டோட்டல் ஃப்ரெஷ் ஆகிடும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் தூக்கக்கூடாது. ஜெபிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வேணா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு 1/2 மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா டோட்டலாக ஃப்ரெஷ் ஆகிடும். அது நம்ம அளவுக்கு மிஞ்சி அப்படி தாங்க முடியாத டயர்டு வரும்போது கத்த நமக்கு ஒரு சின்ன தூக்கத்தின் மூலமாக நமக்கு டோட்டலாக ஃப்ரெஷ் ஆக்கி கொடுத்துருவார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஜெபிக்கிற நேரத்தை ஃப்ரெஷ்ஷாக ஜெபிக்கணும். புரியுதா? ஜெபிக்கிற நேரத்தை ஃப்ரெஷ் ஆக்கணும். அந்த நேரத்தில் எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்க முழுசாக நம்ம செஞ்சிட்டோம்னா அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். அதைத்தான் அப்படி செய்யும் பொழுது தான் கர்த்தர் அதை பார்த்து சின்சியராக நம்ம அந்த நேரத்தை செலவு பண்ணுறதுனால கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக ஆசீர்வாதங்களையும் கண்டிப்பாக நிறைவாக தரேங்கிறார். ஹல்லேலூயா. இதை வசனத்தில் படித்து பார்த்தீங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி அவர் சொல்கிறார் பாருங்க, மெய் பொருள்ங்கிறார், மெய்யான பொருள், நிலையான ஆசீர்வாதம்ங்கிறார் இல்லையா. நிலையான ஆசீர்வாதம், மெய்யான பொருள், வெள்ளிங்கிறார், பொண்ணுங்கிறார், ஐஸ்வர்யங்கிறார் இல்லையா, அப்புறம் களஞ்சியத்தை நிரப்புவேங்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உலக ஆசீர்வாதம் ரெண்டையுமே கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அப்போ சின்சியராக கர்த்தரை தேடும் பொழுது டெஃபினட்டாக நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுக்கு வேதத்தில் ஒரு மனுஷனை கூட உங்களுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன் பாருங்க. 2 நாளாகமும் 17 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க.
ஆகையால் கர்த்தர் அவன் கையில்
ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார்.
யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும்
கனமும்
மிகுதியாயிருந்தது.
இந்த யோசபாத்துக்கு கனம் மிகுதியாயிருந்தது. தேவன் அவனை கனம் பண்ணினாராம். இந்த யோசபாத்து அவனுக்கு கனம் மிகுதியாயிருந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் இந்த யோசபாத்துக்கு மிகுதியாயிருந்தது. தேவன் அவனை அதிகம் கனம் பண்ணார். இந்த யோசபாத்து ஏன் இவனை யோசபாத்த கர்த்தர் இப்படி அதிகமாய் கனப்படுத்தினார். அவன் அதிகமாய் கர்த்தரை கனம் பண்ணி இருக்கணும் இல்லையா. அதான் பாருங்க முதல் வசனத்திலிருந்து படிச்சு பார்ப்போம்.
அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் ராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த இப்ராஹிமின் பட்டணங்களிலும் தானயங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார்.
கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார்.
அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல்
அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாருங்க ரொம்ப அந்த 3வது வசனம் 4வது வசனம் அழகா சொல்லுது. கர்த்தர் இந்த யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகி தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். இந்த யோசபாத் தாவீதை தனக்கு முன்னோடியாய் வைத்துக் கொண்டான். தாவீது கர்த்தருடைய வழிகளில் நடந்த மனுஷன். கடந்த வாரத்தில் சொன்னேன், இந்த ஏத்தியானாகிய உரியாவின் விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலையும் தாவீது கர்த்தருடைய வழிகளில் நடந்தான். அப்போ தாவீது உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். ஒரே ஒரு விஷயத்துல தான் தவறு செய்தான். அப்போ அந்த தாவீதின் வழிகளை கவனித்து பார்த்து அந்த தாவீது எப்படியெல்லாம் நடந்தான்ங்கிறதை கேள்விப்பட்டு அதன்படியே நடந்தான். இப்போ இவனுக்கு பாருங்க, இவன் இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்தான். அப்ப இவனுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ரெண்டு கோத்திரமாய் பிரிஞ்சிருச்சு, ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் யூதா என்று சொல்லி ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அதில் இந்த இஸ்ரவேல் பார்க்கும் பொழுது அவர்கள் தவறான காரியங்கள் நிறைய செஞ்சாங்க. ஆனால் அவர்களும் யெகோவா தேவனை தான் வணங்கினாங்க. ஆனால் அவங்க பல காரியங்கள் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போனாங்க. அவங்கள பார்த்து நாமும் இப்படி இருப்போம் என்று சொல்லி அந்த தவறான காரியங்களை பார்த்து கற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி இவன் நடந்தான். அப்போ இவன் பார்த்தீங்களானால் இவனுக்கு முன்பாய் தவறாய் நடக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்து அவன் ஃபாலோ பண்ணாமல் இவன் கர்த்தருடைய வேத வசனங்களை பார்த்து அதன்படி அவர் நடந்திருக்கிறான். அப்போ இவனுடைய வாழ்க்கையில வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறதற்கு அவன் அவ்வளவு தீவிரமாக இருந்தான். கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அப்ப இன்னைக்கு சொல்றேன், காலையில நம்ம கர்த்தரை தேடுவதும் அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய சத்தியத்தை வாஞ்சையோடு நம்ம கை கொள்ளும் பொழுது நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக கனத்தையும் மகிமையும் நமக்கு தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு சேர்த்து கொடுக்கிறார். இரண்டாவது அடுத்தபடியாக கர்த்தர் யாரை கனப்படுத்துகிறார் என்பதை குறித்து அடுத்து பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:18 வாசிக்கலாம்.
புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான்.
புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சைகளையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ
கனம் அடைவான்.
கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். அப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறதற்கு இன்னொரு காரியம் சொல்றேன். புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தரித்திரத்தையும் லட்சைகளையும் அடைவான். ஆனால் கடிந்து கொள்ளுதலை ஒருத்தன் கவனித்து நடந்தால் அவன் கர்த்தரால் கனம் அடைவான். அப்ப இந்த இடத்தில் ரெண்டு விதமான கூட்டத்தை குறித்து இந்த ஒரே வசனம் சொல்லுகிறது. சிலருக்கு புத்திமதிகள் சொன்னால் பிடிக்காது. ஒரு ஆலோசனை சொன்னா இப்படி நடந்துக்கோ, இப்படி செய்யாத, இது தப்பு, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிடிக்காது. அவங்களுக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, தரித்திரம் வரும், லட்சை வரும், கனவீனமும் தரித்திரமும் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்ற. யாருக்கு கனம் வருகிறது? ஒருவன் கடிந்து கொள்ளப்படும் பொழுது, தன் தவறு சுட்டி காட்டப்பட்டு கடிந்து கொள்ளும் பொழுது அதை கவனித்து நடக்கிறானே அவனை கர்த்தரன் செய்கிறார், கனப்படுத்துகிறார். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கனத்தை கொடுப்பதற்கு வேத வசனத்தின் மூலமாய் நாம் கடிந்து கொள்ளப்படும் பொழுது, நம்முடைய தவறுகள் குறைவுகள் சுட்டி காட்டப்பட்டு கண்டிக்கப்படும் பொழுது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு துக்கம் வரக்கூடாது. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நான் செய்யறது தப்புன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த பிரஸ்டீஜ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய தவறு சுட்டி காட்டப்பட்டால் அது நல்லது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த நபரை கனம் பண்ணுகிறார். அது ரொம்ப முக்கியம். பல நேரத்தில் நமக்கு வாக்கு தத்தமான காரியம் அப்ரிஷியேட் பண்ணாக்க பல நேரத்தில் நமக்கு எல்லாமே பிடிச்சு விடுகிறது. ஆனால் சில நேரத்தில் சிலருக்கு, நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல, நமக்கு எல்லாருக்கும் பரவாயில்ல, ஆனால் ஒரு சிலரை சொல்கிறேன். அப்போ பார்க்கும்போது ஏதாவது ஒரு தவறு சுட்டி காட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய காரியம் சோர்ந்து போயிடறாங்க. அந்த காரியத்தில் மனம் என்ன சொல்றதுன்னா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தவறி விடுகிறோம். அது ரொம்ப தப்பு. நம்ம வாழ்க்கையில் சொல்ற கடிந்து கொள்ளுதல் தான் நம்மை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரும். ஆமேன். புத்திமதிகளை தள்ளிவிட்டால் அது நமக்கு ஆசீர்வாத குறைச்சல். ஆனால் கடிந்து கொள்ளுதலை கவனித்தால், எந்த இடத்துல நம்முடைய தவறு சுட்டி காட்டப்படுகிறது அதை கவனித்தால், நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். வேதத்தில் நம்ம பல நேரத்தில் நல்ல வாக்கு தத்தமான ஆறுதலான ஆசீர்வாதமான காரியங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கடிந்து கொள்ளுதலை கவனிக்கும் பொழுதுதான் அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு பைபிள் இருந்துச்சு. அது எங்கள் அம்மா எங்கள் தாத்தா அவங்களாம் படித்த பைபிள். அது ஒரு பைபிளோட எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அந்த பைபிளை நான் எடுத்து பார்ப்பேன். அப்போலாம் லட்சிக்கு போகிறது முடிச்சு சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இருந்தது. அதை எடுத்து பார்த்தோன்னா சங்கீதம் மட்டும்தான் அதில் அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கோம். வேறு பக்கம்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சங்கீதம் மட்டுமே அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ணியிருக்கிற வசனத்தெல்லாம் பார்த்தாலும் ஒரே ஆசீர்வாதமாக, கர்த்தரோடு நடத்துவார், நித்தமோனை நடத்துவார், ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பைபிளில் படிக்கும்போது அதை பார்க்கவும் நினைப்பேன் நான். ஓ, இவங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை மட்டும் சங்கீதம் ரொம்ப யாரையுமே கடிச்சிக்காது. சங்கீத புத்தகம் யாருக்கு கடிதிக்காது. அதுக்கு அடுத்த நீதிமொழிகளுக்கு வந்தானா விஷயமே இருக்குது. ஆனா சங்கீதத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கடிதம் கொடுத்து இருக்காது, எல்லாமே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ அந்த சங்கீத புத்தகத்தை மட்டுமே முன்னோர்கள் படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப அதையே கவனிச்சு அதை படிச்சு அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. மத்த புக்கு நீதிமொழிகள்லாம் டச்சே பண்ணல நினைக்கிறேன், நீதிமொழிகள் ஒரு வசனம் அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, இப்படிதான் நிறைய பேருடைய மென்டாலிட்டி இருக்குது. ஆசீர்வாதமான காரியத்தை மட்டுமே கவனிச்சு, ஆசீர்வாதமான காரியத்தை மட்டுமே குறிச்சு, அதை மட்டுமே வாசிச்சு, அதை மட்டுமே கோடு போட்டு, இப்படி ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கவே கூடாது. கடிந்து கொள்ளுதலை கவனிக்கணும். வேதநாயகம் சாஸ்திரியான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஊழியர், அவர் ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொல்றாரு, நீதிமொழிகள் வேதத்தில் அருமையான புத்தகம் சொல்லிட்டு சொல்ற. அதுல வந்து கர்த்தர் அதுக்காகவே அதுல சரியா 31 அதிகாரத்தை வைத்திருக்கிறார் இல்லையா. வேற எந்த புக்கு 31 கரெக்டா இல்ல, நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா மாதத்தின் 31 நாட்களுக்கு ஏத்த மாதிரி 31 அதிகாரத்தை தேவன் வச்சிருக்கிறார். அப்ப அவர் சொல்ற, தான் வேதத்தை எப்படி வாசிக்கிறேன்னா, காலையில எழுந்த உடனே முதலாவது இன்னைக்கு 1ஆம் தேதினா நீதிமொழிகள் முதல் அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் படிப்பாராம். படித்து விட்டு கவனமா அதை படித்து விட்டு அதுக்கு பிறகுதான் அவர் வழக்கமாய் படிக்கிற வேத பகுதி போய் படிப்பார். அடுத்த நாளைக்கு 2ஆம் தேதி வந்த உடனே 2வது அதிகாரத்தை மட்டும் எடுத்து அன்னைக்கு 2வது அதிகாரத்தை காலை எழுந்து முதல்ல நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு வேதத்தின் மற்ற பகுதிகளை படிப்பார். அப்ப அந்தந்த டேட்டுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த அதிகாரத்தை நீதிமொழிகள்ல நான் தினந்தோறு வருஷ கணக்கில் இந்த நீதிமொழிகளை படிக்காமல் வேத வசனத்தில் வேதத்தில் இருக்கிற எந்த வசனத்தையும் நான் படிக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னு ஒருத்தர் ஒரு பிரசங்கத்தில் சொன்னார். ஏன்னா நீதிமொழிகள் தான் கடிந்து கொள்ளுகிறது, அதுல தான் என்னுடைய குற்றங்கள் குறைவுகள் சுட்டி காட்டப்படுகிறது, என்னுடைய தவறுகள் ஒவ்வொரு காரியமும் அது நம்ம பார்க்கும்போது நம்ம என்னென்ன செய்யறோம் அது எல்லாமே நமக்கு அதுல டைரக்டா கடிந்து கொள்ளப்பட்டிருக்கும். அது கடுமையான வார்த்தைகளால் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கும். அதனால பார்க்கும்போது அதை நான் முதல்ல வாசிக்கிறேன், முதல்ல காலையில் அதை கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதுக்கு பிறகுதான் மற்ற வார்த்தைகளை நான் படிக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு முன்னுதாரணம் அவர் சொல்றது. அப்ப நீதிமொழிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் கடிந்து கொள்ளும், நம்முடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டும். நம்ம எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எல்லா காரியங்களையும் நீதிமொழிகள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால நீதிமொழிகளை மட்டும் படிக்க நான் சொல்ல வரல, அதுல நிறைய கடிந்து கொள்ளுதல் நிறைய இருக்குது, அதை விரும்பி படிக்கணும்னு சொல்ல வரேன். அதை நல்லா விரும்பி படிக்கணும். எங்கெல்லாம் கடிந்து கொள்ளுதல் அதிகமாக இருக்கிறதோ அதை விரும்பி படிக்க வேண்டும், அதில் நம்முடைய குறைவுகளை கண்டுபிடிக்க வேண்டும், அதிலே நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு விருப்பத்தோடு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் முக்கியம். அதனால கர்த்தர் இந்த நீதிமொழிகள் தான் இதையும் நமக்கு சொல்றார், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். அப்ப கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வது நமக்கு ஆசீர்வாதமே தவிர நம்மை துக்கப்படுத்துகிறதற்கு அல்ல. அதனால கர்த்தர் நம்மை கனப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய குறைவுகளை களைகிறார். அப்ப அதை நம்ம கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள, வேதத்தை வாசிக்கும் பொழுது சரி, அல்லது சபையில கேட்கிற செய்தியானாலும் சரி, எதுவானாலும் சரி, கடிந்து கொள்ளுதல் நிச்சயமாகவே சொல்றேன், அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப 2வது காரியம் பார்க்கும்பொழுது, கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும். அதை நீங்க ரொம்ப விரும்புங்க, கடிந்து கொள்ளுதலை விரும்புங்க, அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். 3வதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலேயே 29வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 29:23,
மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான்.
அடுத்ததாய் கர்த்தரிங்க 3வதா சொல்றாரு, மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நான் 3வதாக தேவனாகிய கர்த்தர் மாலை நேரத்திலும் நம்மை கனப்படுத்துவதற்கு மனத்தாழ்மையை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். அந்த மனத்தாழ்மை கண்டிப்பாய் நம்மை உயர்த்தும். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினால் கனப்படுத்தப்பட்டார், உயர்த்தப்பட்டார். அதுக்கு ஒரே ஒரு ரகசிய வேதத்தில் இருக்குது, எடுத்து வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே,
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
உங்களிலும் இருக்க கடவுது,
உங்களிலும் இருக்க கடவுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ அதுதான் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அவருக்குள் என்ன சிந்தனை இருந்தது படிக்கலாம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு சமமாயிருப்பதை,
தேவனுக்கு சமமாயிருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி,
தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து,
அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலானார்,
மனுஷர் சாயலானார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம்,
மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்,
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்தவராகி,
கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார்.
நல்லா பாருங்க, தம்மை தாமே தாழ்த்தினார். அப்புறம்
ஆதலால்,
அதுதான் ரீசன், ஆதலால் அப்படி தாழ்த்தினதினாலே தேவன்
எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி,
எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில்,
இயேசுவின் நாமத்தில்
வானோர் பூதலத்தோர்,
பூதலத்தோர்
பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி,
பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக,
மகிமையாக
இயேசு கிறிஸ்து,
இயேசு கிறிஸ்து
கர்த்தர் என்று,
கர்த்தர் என்று
நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும்,
நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும்
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை,
எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை
அவருக்கு தந்தருளினார்,
அவருக்கு தந்தருளினார். போதும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க கடவுள். என்ன, அவர் தேவனுக்கு சமமா இருந்ததை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கு எந்த விதத்திலேயும் குறைந்தவர் அல்ல. புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு அப்படிலாம் தவறான கோட்பாடுகளா இருக்குது, பிதா பெரியவர் இயேசு சிறியவர் அப்படிலாம் கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, தேவனுக்கு சமமானவர் இயேசு. ஆமென். பிதாவாகிய தேவன் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்து சமமானவர். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அந்த சமமா இருக்கிறதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்காமல் அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையை போல ஒரு ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான அந்த உலகத்தில் அவர் பிறக்கும் பொழுது ஒரு அடிமையை போல ஒரு நிலைமையில் தான் வந்து பிறந்தார் இல்லையா? அடிமையின் ரூபம் எடுத்தார். எப்படி லிட்டரலா எடுத்துக்கொள்ள போனால், அன்றைக்கு யூத ஜனங்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். எப்படி இந்தியா வெள்ளையர்களுக்கு அடிமைகளாய் பல வருஷங்கள் இருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. அப்ப அந்த யூத குலத்தில் தான் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப அவர் பிறக்கும் பொழுதே ஒரு அடிமை சந்ததியில தான் வந்து அங்க பிறந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். பிறக்கும் பொழுது பணக்கார குடும்பத்திலேயோ ஒரு ராஜ வம்சத்திலேயோ பிறக்கல, ஒரு ஏழையான தச்சனுடைய குடும்பத்தில் வந்து பிறந்தார். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு சாதாரண நிலைமைக்குள் போக முடியும், அந்த நிலைமைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஒரு மேலான காரியத்துக்கு வரல, சாதாரண காரியத்துக்கு அவர் வந்தார். அப்போ சாதாரணமான காரியத்துக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துட்டு அப்புறமா மேலே போனாரா? கிடையாது. மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அந்த அடிமையின் ரூபத்திலேயே இருந்து மனுஷ சாயலாக இருந்து தன்னைத்தானே தாழ்த்தினார். எந்த இடத்திலேயுமே அவர் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் எந்த இடத்திலேயுமே அவர் தன்னை உயர்த்தவில்லை. எல்லா இடத்திலையும் அவர் பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். சிலுவைக்கு போகிறதற்கு முந்தின நாள் அதன் உச்சகட்டமாக சீஷர்களின் கால்களையும் போய் கழுவினார். அப்படி தாழ்த்தி 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 எல்லா இடத்திலையும் அடிமையின் அடிமையாக மிக எவ்வளவு தூரம் அடிமட்டத்தில் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி போய் மரணத்தை சந்தித்தார், ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா செஞ்சிருக்கலாம். பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், நாங்கள் எல்லாரும் பட்டயத்தை எடுத்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவை நோக்கி ஒரு ஜபம் பண்ணா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்காக அவன் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்டார். நீங்கள் 12 பேர் எனக்கு கொடுக்குற பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு? நான் ஒரு பிதாகிட்ட ஒரு ஜபம் பண்ணா போதும். ஒரு லேகியோன் என்பது 6000 அர்த்தம். அப்போ 12 பேர் என்ன, 12 லேகியோன் தூதர்களை கூட பிதா அனுப்புவார். அப்போ 12 × 6 72,000 தேவ தூதர்களை கூட எனக்கு பிதா ஒரு ஜபமணி கேட்ட போது 72,000 தூதர்கள் கூட வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவ்வளவு பாதுகாப்பை நான் நினைச்சா செய்ய முடியும், ஆனால் அவர் என்ன செய்யல, அதை செய்யல. அடிமையின் ரூபம் எடுத்து அடிக்கிறவனுக்கும் திட்டுகிறவனுக்கும் கிண்டல் பண்றவனுக்கும் அவர் தாழ்த்தி பேசாம போனார். அந்த நிலைமைக்கு போய் மரணத்தை சந்தித்தபடியால் தேவன் அந்த மரணத்துக்கு பிறகு 3வது நாள் அவரை உயர்த்தினார். உயர்த்தோ உயர்த்தன்னு உயர்த்தினார். சாதாரண நிலைமை கிடையாது. எப்படி உயர்த்தினார்? வானோர் அவர் உயிர்த்தெடுத்த பிறகு வானத்தில் இருந்த தூதர்கள், கீழானோர், வானோர் பூதலத்தோர், பூமியில் இருக்கிற மனுஷர்கள், பூமியின் கீழானோர் யாவருடைய முடங்காலும் அவருக்கு முன்பாய் முடங்கும்படி செய்தார். வெளிப்படுத்தல் காலையில் படித்தோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அங்க இருந்ததான தூதர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வந்து விழுந்து தேவனை பிதா இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவை 10,000 தூதர்கள் மகிமைப்படுத்தினாங்க இல்லையா? ஆட்டுக்குட்டியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவை காலையில் படித்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பரலோகத்துக்கு போன பிறகு அந்த லட்சக்கணக்கான தூதர்கள் அவரை துதித்து போற்றினாங்க. ஆனா பூமியில் அவர் மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் அடிமையாயிருந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு மேல போயிட்டார். போன பிறகு அவருடைய நிலைமையை பார்த்தால் எல்லாரும் அவருக்கு மேல சாஷ்டாங்கம் விடுகிறாங்க. ஏன் அவருக்கு அந்த மகிமைன்னு கேட்டீங்கன்னா, பூமியில் அவர் தன்னை தாழ்த்தினதுனாலே. எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை தாழ்த்தினார். ஆதலால், அதர் ரீசன், ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தினார். வானோர்ன்றது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், பூலோகத்தார்ன்றது மனுஷர்கள், பூமியின் கீழானோர்ன்றது விழுந்து போன தூதர்கள், எல்லாமே அதுக்கு அவருக்கு முன்னால் நடுங்குபடி செய்தார். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், பூமியில் இருக்கிற மனுஷர்கள், தள்ளப்பட்ட தூதர்கள், பிசாசின் ஆவிகள் எல்லாமே இயேசுவை கண்டு இன்னைக்கு நடுங்குகிறது. அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கிறதுக்கு காரணமே அவர் அந்த மகிமையை பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுதான் காரணம். அதான் இயேசுனா பிசாசு நடுங்கிறது ரீசன். அப்ப இதுக்கு காரணம் என்ன? இந்த மகிமை அவருக்கு எங்கிருந்து வந்துச்சு? தாழ்த்தினதுனாலே அவருக்கு வந்துச்சு. இந்த தாழ்மைதான் அவருக்கு அவ்வளவு பெரிய மேன்மையை மகிமையை அவருக்கு பிதா கொடுக்கும்படி செய்தது. அதனால சொல்றேன், கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவதற்கு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம கண்டிப்பாய் மாறணும். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். உலகத்திலேயே சிறந்த பிரசங்கம் என்று எல்லாராலும் சொல்லப்படுறது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து படின மலப்பிரசங்கம். மலப்பிரசங்கம் தான் இருக்கிறதுலேயே உலகத்திலேயே சிறந்த பிரசங்கம் என்று யாவராலும் கணிக்கப்படுகிறது. அந்த மலப்பிரசங்கத்தில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னது முதல் உபதேசம்? என்ன? ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவர்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. மலப்பிரசங்கத்தின் ஆரம்பமே அதுதான் இல்லையா? 5வது அதிகாரத்தை படிக்க வேணாம். மத்திய 5வது அதிகாரத்தில் முதல் 2 வசனம் அந்த மலையில போய் உட்காரத பத்தி இருக்குது. 3வது வசனத்துல அந்த பிரசங்கம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்து பேசுற முதல் வார்த்தையே ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களோட இருந்து ஆரம்பிச்சார். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் எடுத்ததே இந்த தாழ்மையை பத்தி தான் அந்த பிரசங்கத்தை எடுத்தார். அங்கதான் ஸ்டார்டே பண்ணார். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்ற மனத்தாழ்மை என்பது கண்டிப்பா இருக்கணும். எந்த நிலைமையில சொல்றேன், நம்ம யாரையும் நம்ம பெருசா நம்ம யாரை பார்த்தீங்க பெரியவர்கள் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்துவதுதான் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு முக்கியமான காரியமாக இருக்குது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து வேதத்தில் வச்சிருக்க. படிச்சு பாருங்க, இன்னொரு சம்பவத்தை படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் இருந்து படிங்க. அங்க இயேசு கிறிஸ்து ஒரு அழகான காரியத்தை சொல்லிருப்பாரு. மத்தேயு 20:25
அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து,
அந்த 12 சீஷர்களை கிட்ட வர செய்து,
புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது.
உங்களுக்குள்ளே இந்த மாதிரி அதிகாரம் செலுத்துறதெல்லாம் இருக்கலாகாது.
உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு
பணிவிடைக்காரனாயிருக்க கடவன்.
உங்களில் எவனாகிலும்
முதன்மையானவனாயிருக்க விரும்பினால்
அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே
மனுஷகுமாரனும்
ஊழியம் கொள்ளும்படி வர வராமல்
ஊழியம் கொள்ளும்படி வராமல்
ஊழியம் செய்யவும்
அநேகரை
மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இதுதான் நான் வந்ததுக்கு ரீசன்ட். நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். முதன்மையானவனாய் இருக்க கடவுள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அடிமையை போலரு. மேலான காரியத்துக்கு வரணும்னாக கீழான லெவலில் உன்னை தாழ்த்தினர். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தாழ்மை தாழ்மை தாழ்மை. மத்தேயு 11:29-30 வசனங்களை வாசிப்பாருங்க. இயேசு சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள்? என் தாழ்மையை என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி தாழ்மை, நான் யாரு, எந்த ஸ்தானத்தில் இருக்க, என்னுடைய லெவல் இல்லை, என்னுடைய லெவல் என்ன, ஆனால் நான் எப்படி நடந்துக்கிறேன், என்னை பார்த்து என் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். நான் யார், தேவனுடைய குமாரன் நான், அப்படி இருந்து நான் எப்படி நடந்துக்கிறேன், என்னை பார்த்து என்னிடத்தில் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். அப்பதான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், அப்பதான் நீங்க நிம்மதியா வாழ முடியும்ன்றார். ஃப்ரீயா நிம்மதியா வாழணும்னா மனத்தாழ்மை உங்களுக்கு ரொம்ப அவசியம்ன்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது மனத்தாழ்மை, இந்த உலகத்திலேயே நமக்கு ஆசீர்வாதம், கத்தரமை உயர்த்துறதுக்கு அதுதான் வழியா இருக்கு. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதுக்கும் அதுதான் ரீசன், அந்த மனத்தாழ்மை தான் அவர் உயர்த்தப்பட்டதுக்கு ரீசன். அதனால எந்த நிலைமையில சொல்ற எந்த இடத்திலையும் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை சாதாரணமான ஒரு நபராகவே நம்மை நினைத்து நடந்து கொள்வதுதான் நமக்கு மேன்மையை தரும். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது, மூணாவது காரியம் பார்க்கும் பொழுது நமக்கு மனத்தாழ்மை மிக 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 முக்கியமாக இருக்கிறது. ஆகையினால் தேவ பிள்ளைகள் இந்த மாலை நேரத்தில் இப்போ ஒரு மூணு காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம பார்த்த காரியம், கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் வாஞ்சையோடு தேட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும், மற்றும் ஒவ்வொரு நேரத்திலும் வாஞ்சையாய் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். ரெண்டாவது, கடிந்து கொள்ளுகிறதான வார்த்தைகளுக்கு நம்ம இருதயத்தை திறந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை குறித்து நம்ம கஷ்டப்படக்கூடாது, கடிந்து கொண்டால் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுது நமக்கு கனம் உண்டாகும். மூணாவது காரியம் பார்க்கும் பொழுது, மனத்தாழ்மையோடு நாம் இருக்கும் பொழுது அதனாலே கர்த்தர் நமக்கு மேன்மையான ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். ஆகையினால் இந்த மூன்று காரியங்களை மனதில் வைப்போம். இதெல்லாம் நம்ம கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிமுறைகளாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் நாம் கனப்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு இன்னும் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும், அதுதான் நமக்கு உயர்வுக்கு வழி. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை விசேஷமாய் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லா இடத்திலையும் உங்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு இருக்கிற கனவீனங்களை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே, இப்படி எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் கனமடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு அதைத்தான் விரும்புகிறார். அதனால தான் இன்னைக்கு காலையிலும் மாலையிலும் அதே காரியத்தை, நாம் ஒரே காரியத்தை தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையில் ஒரு மூன்று காரியத்தை பார்த்தோம், இப்பொழுது வேறு மூன்று காரியத்தை பார்த்தோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், தேவ சமூகத்தில் கர்த்தரை சிநேகித்து அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை வாஞ்சையோடு தாகத்தோடு தேடுங்கள். அந்த வாஞ்சையோடு தாகத்தோடு முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாய் நீங்கள் கர்த்தரை தேடினால் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நம்ம கர்த்தரை தேடுறதுல ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது, கடமைக்காக இருக்கக்கூடாது, சாதாரணமாக இருக்கக்கூடாது. அதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும், சின்சியராக இருக்கணும். நம்ம என்ன காரியம் ஒரு ஜெபிக்கிறோமா, ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சாலும் அதில் சின்சியராக ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் அதில் உண்மையாய் ஜெபிக்கணும். இருதயத்தை கர்த்தருக்கு செலுத்தி ஜெபிக்கணும். கர்த்தர் அதைத்தான் நம்மகிட்ட சொல்றாரு. யோசபாத் அவன் கர்த்தரை வாஞ்சையோடு தேடினான். அவன் இஸ்ரவேலின் செய்கைகளின்படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை உண்மையாய் தேடினான், அவனை கர்த்தர் கனம் பண்ணினார். நீதிமொழிகள் நம்ம வாசித்தோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் கொடுக்கிறேன். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறாரும். ஏன் அந்த காரியம்? அந்த அதிகாலையை தேடுகிறது தான் கர்த்தருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுப்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. நீங்க எங்கிருந்தாலும் சரி, இங்கிருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அதிகாலையிலே சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாய் நீங்கள் இருக்கணும். அதை எழுந்துட்டு முழு இருதயத்தோடு இருக்கணும். பாதி ஜெபிக்கிறதும் பாதி தூங்குறதும் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது. அது கர்த்தரை கனவீனம் பண்ற காரியமாயிடும். கனம் பண்ண நினைச்சு அதுல இன்னும் கனவீனப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஜெபத்துல அதை தூக்கம் வர்றது அதெல்லாம் கனவீனம் பண்ற மாதிரி ஆயிடும். ஃப்ரெஷ்ஷா ஜெபிக்கணும். நான் சொல்றேன், அந்த ஃப்ரெஷ்ஷா ஜெபிக்கிறதுக்கான ஆலோசனை உங்களுக்கு சொன்னேன். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் முழுவதுமாய் திருப்பி தேவ சமூகத்தோடு நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். ஒரு நோக்கம், ஒரு எய்ம் இருக்கணும் ஒரு ஜெபத்துல. ஜெபத்துல நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு என்னமோ அந்நிய பாஷை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசக்கூடாது. ஒரு எய்மோடு ஜெபிக்கணும். தேவ கிருபையை நினைச்சு ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை நினைச்சு ஜெபிக்கணும். ஒரு நல்ல ஒரு காரியத்தை நினைச்சு மனதில் வைத்து ஜெபிக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் பரலோகத்தோடு இணைக்கப்படும். அப்படி இணைக்கப்படும் பொழுது சொல்றேன், உங்கள் சரீரம் எவ்வளவு களைப்போடு இருந்தாலும் அந்த ஜெப நேரம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது, டயர்ட்னஸ் வராது, சோர்வு வராது. ஏன்னா பரலோகம் உங்களை உற்சாகப்படுத்தும். அந்த பரலோகத்தோடு இருக்கிற தொடர்பு தான் உங்களை ஃப்ரெஷ்ஷா ஜெபிக்க வைக்கிறது. அந்த ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப் பண்ணி கர்த்தரை துதிக்க வைக்கிறது என்ன, வேற ஒண்ணுமே கிடையாது. பரலோகத்தோடு இருக்கிற தொடர்பு தான், அதுதான் நம்மளை ஃப்ரெஷ் ஆகும். அதனாலதான் சொல்றேன், அந்த அதிகாலையில் தேடும் பொழுது சின்சியரா கர்த்தரை தேடணும். வாஞ்சையோடு, தாகத்தோடு, முதல் நேரத்தை கர்த்தரை கனம் பண்ணும் விதமாக நீங்கள் கொடுத்தால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக கனம் பண்ணுவார். எப்படி? மெய்ப்பொருள் என்கிற ஆவிக்குரிய நன்மைகளையும், ஐஸ்வர்யம் களஞ்சியத்தை நிரப்புதல், வெள்ளி பொன் என்று சொல்லப்படுகிற உலக நன்மைகளினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். கர்த்தர் நம்மை நிரப்புவார். ரெண்டு ஆசீர்வாதங்கள் அந்த அதிகாலையில் தேடுறவங்களுக்கு கர்த்தர் வைக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதங்களும் சேர்ந்து வரும். ரெண்டுமே சேர்ந்து வரும். ரெண்டையும் கர்த்தர் சேர்த்து கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க, ரெண்டையும் சேர்த்து கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கடிந்து கொள்ளுதலை நாம் கவனித்து நடக்கணும். வேத வசனம் நம்மை கடிந்து கொண்டாலும், சபையில் கேட்கிற பிரசங்கம் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுதும், எந்த நேரவில் சொல்ல ஒரு தனிப்பட்ட நபர்கள் நம்முடைய தவறை சொல்லி கடிந்து கொள்ளும் பொழுதும் கவனித்து நடக்கணும். அதை கவனித்து நடக்கும் பொழுது மனுஷருக்கு அல்ல, கர்த்தருக்கு தான் நம்ம கீழ்ப்படிது. அவரைத்தான் நம்ம கனம் பண்றோம். மனுஷரை அல்ல, அந்த வார்த்தையை சொல்ற நபரை அல்ல, கர்த்தரை நம்ம கனம் பண்றோம். அப்ப கர்த்தர் அதை பார்த்து நம்மை கனப்படுத்துவார். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். அவனை கர்த்தர் கனம் என்றான். ஏன்? அந்த கடிந்து கொள்ளுதலின் வார்த்தையை அவன் கர்த்தருடைய வார்த்தையை நிமித்தம், கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், அதை கவனிக்கிறது நிமித்தம் அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அவனை கர்த்தரும் கனம் பண்ணுகிறார். மூன்றாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மையோடு நாம் போக வேண்டும். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரணப்பரியந்தம், சிலுவையின் மரணப்பரியந்தமும் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் ஜீவித்தார். ஆகையினாலே தேவன் அவர் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படி பிதாவாகிய தேவன் அவரை கனப்படுத்தினார். மனத்தாழ்மைதான் நமக்கு கனத்தை கொண்டு வருகிறது. மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்தானம் எதுவானாலும் சரி, நம்முடைய இருதயத்தில் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த மனத்தாழ்மை நமக்கு மேன்மையை தரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நீங்க கனப்படுத்துவதற்கு இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த, மீண்டும் கொடுத்த ஒரு மூன்று ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையார் யாவரும் கனப்படுத்தப்பட வேண்டும் அப்பா. எங்கள் சபையிலே ஒருவராகிலும் கனவீனப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது அப்பா. இந்த இடத்துல ஒருவராகிலும் கனவீனப்பட்டவர்களாய் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலேயோ வீட்டிலேயோ மற்றும் ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலைகளையோ கனவீனப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க கனம் பண்ண வேண்டும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் உயர்த்துங்க. மெய்ப்பொருளாகிய ஆவிக்குரிய நன்மைகளினாலும் ஆண்டவரே களஞ்சியங்கள் நிரப்பப்படுகிற உலக ஆசீர்வாதங்களினால் உமது பிள்ளைகள் நிரம்பி இருப்பார்களாக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.